إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற எமது தொடரான தலைப்பில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக சென்ற பாடங்களின் வழியாக திருமணம் செய்ய விரும்பக்கூடிய ஒரு மனிதர் கொண்டிருக்க வேண்டிய வசதிகள் சம்பந்தமாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே திருமணம் செய்ய விரும்பக்கூடிய ஒரு ஆண் மகனுக்கு இருக்க வேண்டிய வசதிகளில் முதன்மையானது அந்த பெண்ணுக்கு வழங்குவதற்கான மஹர், அதற்குரிய வசதி காணப்பட வேண்டும் என்ற அம்சத்தை நாம் விளங்கியிருந்தோம். இந்த மஹர் கொடுக்கின்ற இந்த விடயத்தை திருமணத்திற்கான வசதிகளின் முதன்மையானது என்று நாம் குறிப்பிடுவதன் காரணம் என்னவென்றால், அல்லாஹ் அல் குர்ஆனிலே இந்த திருமணத்தை பற்றி பேச்சு எடுக்கக்கூடிய கூடுதலான இடங்களிலே முதல் விஷயமாக அல்லாஹ் பேசுவது இந்த மஹர் பற்றிய விடயத்தையாகும். சென்ற பாடத்திலே நாம் ஒரு நீண்ட சம்பவத்தை தெரிந்து கொண்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த சபைக்கு ஒரு பெண்மணி வருகை தருவது சம்பந்தமாக அந்த பெண்ணை ஒரு சஹாபி மணந்து கொள்வதற்கு கேட்டபோது நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த சஹாபியிடம் கேட்ட முதலாவது கேள்வி, இவளுக்கு நீ மஹராக எதனை வழங்கப் போகின்றாய் என்று நாம் தெரிந்து கொண்டோம். எனவேதான் இந்த மஹர் கொடுக்கின்ற இந்த விடயம் என்பது திருமணத்திற்கான முதன்மையான வசதியாக இஸ்லாத்தின் ஒளியிலே பார்க்கப்படுகிறது என்று நாம் குறிப்பிடுகின்றோம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு என்னவென்றால், திருமணம் செய்ய விரும்பக்கூடிய ஒரு ஆண் கொண்டிருக்க வேண்டிய பிரதான வசதி என்ன? பிரதான வசதி என்றால் அதனுடைய அர்த்தம், இந்த வசதி ஒருவரிடம் இல்லை என்றால் அவர் திருமணம் செய்கின்ற பேச்சை எடுப்பதற்கே எந்த தகுதியும் இல்லாதவர். மஹர் என்ற அந்த விடயம் திருமணத்திற்கான வசதிகளின் முதன்மையானதாக இருந்தும் கூட இறுதியாக நாம் அவதானித்த அந்த ஏழை சஹாபியினுடைய விஷயத்தில் அவருக்கு கொடுப்பதற்காக எந்த ஒன்றும் மகராக இல்லாத போதும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே திருமணம் செய்து வைத்தார்கள். அல் குர்ஆன் வசனங்களை மகராக கொடுத்து இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரதான வசதியை பொறுத்தவரைக்கும் இது இல்லை என்றால் அவர் திருமணத்தை நினைத்தும் பார்க்கக்கூடாது. அது என்ன என்று நாம் அவதானிப்பதாக இருந்தால், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்தின் 34வது வசனத்திலே இது சம்பந்தமாக பேசுகிறான். وَبِمَا أَنفَقُوا مِنْ أَمْوَالِهِمْ. இந்த அல் குர்ஆனிய வசனத்திலே திருமணத்திற்காக ஒரு ஆண் மகன் கொண்டிருக்க வேண்டிய பிரதான வசதி என்ன என்பதனை அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி துவக்குகின்றான் என்றால், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் இருக்கிறார்களே இவர்கள்தான் பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டும், பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்கள் ஆண்கள்தான் என்று கூறிவிட்டு அதற்காக அல்லாஹ் இரண்டு காரணங்களை குறிப்பிடுகின்றார். அந்த இரண்டு காரணங்களில் இரண்டாவது காரணம் நாம் அவதானிக்கக்கூடிய திருமணத்திற்கான பிரதான வசதியை பற்றி பேசுகின்றது. அது சம்பந்தமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த அல் குர்ஆன் வசனத்திலே கூறப்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நாம் சற்று பார்த்துவிட்டு நாம் செல்லலாம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள்தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்கள். இந்த தலைப்பிலே சென்ற வருடம் நாம் பல விடயங்களை விரிவாக கற்றுக்கொண்டோம். அவற்றிலே தவறவிடப்பட்ட ஒரு சில விடயங்களை மட்டும் இன்றைய இந்த பாடத்திலே தொட்டுக்காட்டி செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இன்று நாம் பெண்களை ஆண்கள்தான் நிர்வகிக்க வேண்டும் என்ற இஸ்லாத்தின் அந்த அடிப்படை தத்துவம் தெரிந்திருக்கின்ற போதிலும் கூடுதலான இடங்களிலே வீடுகளிலே பெண்களின் ஆட்சி நடைபெறுவதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த நிலைமையை பொறுத்தவரைக்கும் அது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு போக்காக காணப்படுகின்றது. இந்த விடயத்திலே ஆண்கள் செல்வாக்கு செலுத்துவதற்கு நினைத்தாலும் ஏதோ சில காரணங்களினால் பெண்கள் தலைமைத்துவத்தை வீடுகளிலே நிலைநாட்ட எத்தனிக்கின்றார்கள். எனவே ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்று இஸ்லாம் கூட பெண்களுக்கான சில உரிமைகளை சுதந்திரங்களை வழங்கியிருக்கின்றது. ஆனால் ஒரு காலத்திலே பெண்களுக்குரிய உரிமைகள் அப்படியே மறுக்கப்பட்டிருந்தது. இன்றும் சில சமுதாயங்களிலே பெண்கள் கீழ்த்தரமானவர்களாக பார்க்கப்படக்கூடிய நிலை காணப்படுகின்றது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த இஸ்லாத்தை மக்கமா நகரிலே எத்தி வைத்த போது பெண்களுக்கு இருந்த அந்தஸ்து என்னவென்றால், குழந்தை ஒன்று பிறக்கிறது, அது பெண் குழந்தையாக இருக்குமாக இருந்தால் அது உயிருடன் புதைக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது. இதுதான் பெண்களுக்கு இருந்த அந்தஸ்து. அதே போன்று இன்றும் கூட யூத கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இந்துக்களிலே மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்கள் ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றன. அவர்களை பாத்திரங்களை தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள், உறவுகளோடு கலந்து பேசுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள், சகஜமாக உறவாடக்கூடிய அந்த நிலைமையை விட்டும் தள்ளி வைக்கப்படுவார்கள். இதுதான் பெண்கள் அவர்களுக்கு முந்தைய காலங்களிலும் இன்றைய காலங்களில் ஒரு சில சமுதாயங்களுக்கு மத்தியிலும் கொடுக்கப்படக்கூடிய மரியாதை. இஸ்லாம் என்ன செய்தது என்றால், ஒரு பெண்ணையும் சக மனிதனாக மதித்தது. அந்த வகையிலே அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு உரிமைதான், அவளை ஒரு ஆண் திருமணம் செய்வதாக இருந்தால் அவள் நினைக்கின்ற மகரை கேட்டு பெற்றுக் கொள்ள முடியும். அதே போன்று இந்து மதத்திலே தீட்டு என்று சொல்வார்கள், அந்த மாதவிடாய் கால பகுதியிலே அப்படியே தள்ளி வைத்து விடுவார்கள். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த கலாச்சாரங்களை தவிடுபொடியாக்கும் முகமாக தமது மனைவிமார் அப்படிப்பட்ட மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட மடியிலே தலை வைத்து அல்குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி இஸ்லாம் இந்த பெண்களுக்கான உரிமையை வழங்கியது. பிரச்சனை என்னவென்றால், இஸ்லாம் பெண்களுக்கான உரிமையை வழங்குகிறது, அந்த அளவோடு பெண்கள் நின்று கொள்ள வேண்டும், அந்த அளவோடு ஆண்கள் பெண்களை வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு மேல் அவர்கள் செல்ல நினைக்கவும் கூடாது, நாம் செல்வதற்கு வழி வைக்கவும் கூடாது. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இப்படி ஒரு நியதியை ஏற்படுத்தி இருப்பதற்கு இரண்டு காரணங்களை குறிப்பிடுகின்றார். ஏன் ஆண்கள் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும், தலைமைத்துவம் ஆண்களது கையில் தான் இருக்க வேண்டும், ஏன்? இரண்டு காரணங்கள். முதலாவது காரணம் என்னவென்றால், பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅல், அவர்களில் சிலரை விட அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கின்றான். ஒரு சில விடயங்களை எடுத்துக்கொண்டால், பெண்களை விட ஆண்கள் மேன்மையானவர்களாக காணப்படுகின்றார்கள். குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களை எடுத்துக்கொண்டால், பெண்கள் ஆண்களை விட மேன்மையானவர்களாக காணப்படுகின்றார்கள். சில விடயங்களில் ஆண்கள் மேன்மையானவர்கள், சில விடயங்களில் பெண்களும் மேன்மையானவர்களாக காணப்படுகின்றார்கள். அது சம்பந்தமாக தொட்டு காட்டி செல்வதாக இருந்தால், ஆண்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தோற்றத்தால் வலிமை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இது ஆண்களுடைய ஒரு அந்தஸ்து. அதே நேரம் பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மென்மையான தோற்றம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று ஆண்களை பொறுத்தவரைக்கும் அறிவு திறன் அதிகமானவர்களாக இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இது சம்பந்தமாக பேச்சு வந்த போது சொன்னார்கள், பெண்களிலே இரண்டு பேர் சாட்சியாக இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆண்களாக இருந்தால் ஒருவன் போதுமானவன். இது ஆண்களுடைய அறிவு அதிகமானது என்பதனை மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறது. ஆண்கள் அறிவு திறனிலே அதிகமானவர்களாக இருக்கிறார்கள், பெண்களை பொறுத்தவரைக்கும் அந்த விடயத்திலே குறைபாடுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று மார்க்கத்திலே உறுதியாக இருக்கின்ற விஷயத்திலே ஆண்கள் முன்னிலையிலே நிற்கின்றார்கள். பெண்களை பொறுத்தவரைக்கும் அந்த விஷயத்திலும் குறைபாடுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேச்சு வந்த போது சொன்னார்கள், சில நாட்கள் நீங்கள் தொழாமல் இருப்பது கிடையாதா? சில நாட்கள் நீங்கள் நோன்பு பிடிக்காமல் இருப்பதில்லையா என்று அவர்களுக்கு ஏற்படும் மாதவிடாயை அங்கே குறித்து காட்டினார்கள். அதே போன்று ஆண்களை எடுத்துக்கொண்டால் வெளிப்படையாக தங்களுடைய அழகை அலங்காரத்தை வெளிப்படுத்தி செல்லுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றான். அவன் எந்த அளவும் தன்னை அழகுபடுத்திக் கொண்டு வெளியால் அவன் நடமாட முடியும். அதே நேரம் பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அவர்களுடைய அழகு அலங்காரங்களை மகரமான உறவுகளிடம் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். ஆண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இயல்பிலேயே அச்சமற்றவர்களாக பயமில்லாதவர்களாக காணப்படுகின்றார்கள். அவர்கள் எங்கு செல்ல நினைத்தாலும் சென்று வந்து விடுவார்கள். ஆனால் ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் அது பிறந்தது முதல் அதை பொத்தி பொத்தி வளர்க்க வேண்டும். ஒரு பயணம் செல்வதாக இருந்தாலும் மகரமான ஒரு துணை இல்லாமல் அவளுக்குரிய ஒரு பாதுகாப்பு இல்லாமல் செல்ல முடியாது. ஆண்களை எடுத்துக்கொண்டால் திருமணம் விடயத்திலே, அதாவது 4 திருமணங்கள் வரைக்கும் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அதே நேரம் ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் ஒரே ஒருவனை மட்டும்தான் திருமணம் செய்ய முடியும். இன்னொருவரை அவள் மணப்பதாக இருந்தால் ஒன்று அந்த கணவன் மரணிக்க வேண்டும், இல்லை என்றால் அவரை தலாக் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு ஆணை பொறுத்தவரைக்கும் சமகாலத்திலே 4 மனைவிகளை வைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதே போன்று யுத்த களங்கள், போர்க்களங்கள் என்று எடுத்துக்கொள்கிற போது அங்கே ஆண்கள்தான் அதிலே செல்வாக்கு பெறுவார்கள். சிறு பிள்ளைகள், பெண்கள் இந்த யுத்தங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. பாருங்கள், இந்த எல்லா விஷயங்களிலும் ஆண்கள் தான் மதிப்பிற்குரியவர்கள், ஆண்கள் தான் மேன்மையானவர்கள். அதே நேரம் பெண்களை எடுத்துக்கொண்டால் அழகு விஷயத்திலே அவர்கள் ஆண்களை அடித்துவிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற விஷயத்திலே அது ஒரு பெண்ணால் தான் செய்ய முடியும். அதே போன்று வீட்டு சம்பந்தப்பட்ட விடயங்கள், சமையல், குழந்தைகளை கவனிப்பது, சுத்தம் சார்ந்த விடயங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட பெண்கள் அந்த விஷயத்திலே செல்வாக்கு பெறுகிறார்கள். இப்படி அல்லாஹு தஆலா ஒரு அமைப்பை வைத்திருக்கிறான். எப்படி சொல்கிறான்? அவர்களிலே சிலரை சிலரை விட மேம்படுத்தி இருக்கின்றான். ஒரு சில விடயங்களிலே இவர்கள் உயர்ந்தவர்கள், ஒரு சில விடயங்களிலே அவர்கள் உயர்ந்தவர்கள். ஆனால் ஒட்டு மொத்தத்திலே கூடுதலான விஷயங்களிலே ஆண்கள் உயர்ந்த நிலையிலே இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இது அவர்கள்தான் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை எடுத்து கூறுகிறேன். எனவே ஏன் ஆண்கள் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதற்கான முதலாவது பதில், அல்லாஹ் பெண்களை விட ஆண்களை மேம்படுத்தி இருக்கின்றார். ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு சமுதாயம் ஒரு பெண்ணிடம் தலைமை பொறுப்பை ஒப்படைத்ததோ அது வெற்றி பெறாது, அது உருப்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள் தான் தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர்கள் என்பதனை எடுத்து கூறுகிறார்கள். அதே போன்று ஒரு ஆண் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதற்கான இரண்டாவது ஒரு காரணம் இருக்கிறது. இதுதான் இன்று நாம் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பிலே சம்பந்தப்படக்கூடிய விஷயம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் என்ற நியதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதன் இரண்டாவது காரணம் என்னவென்றால், அவர்கள் ஆண்கள் அவர்கள் உழைத்து சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்தை பெண்களுக்கு வழங்குகின்றார்கள். அவர்கள் உழைத்து அதனை அடுத்த ஒரு பெண்ணாக இருந்தவளுக்கு அவள் மனைவியாக ஆகிய காரணத்தினால் கொடுக்கின்றார்கள். எனவே இதன் காரணமாகவும் அவர்கள் நிர்வாகம் செய்ய தகுதியுடையவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த இடத்திலே நாம் அவதானிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், திருமணம் செய்வதற்கான பிரதான வசதி இந்த வரியிலே இடம்பெறுகிறது. அவன் குடும்பத்தை நடத்தி செல்வதற்கான அந்த பொருளாதார வசதி கொண்டவனாக இருக்க வேண்டும். இதுதான் திருமணத்திற்கான பிரதான வசதி. ஒருவனிடம் அந்த வசதி இல்லை என்றால் அவன் திருமணத்தை நினைத்தும் பார்க்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குடும்பத்துக்காக செலவு செய்வது சம்பந்தப்பட்ட சில கேள்விகளும் எழுப்பப்பட்டது. அபூதாவுத் என்ற கிரந்தத்தின் 2142 இலக்கத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி, ஒருமுறை ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மா ஹப்பு ஜௌஜதி அஹதினா அலைஹி, எங்களிலே ஒரு ஆண் மகனுக்கு தனது மனைவியின் விஷயத்திலே செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? குடும்ப செலவுகளை கவனிக்க வேண்டியது ஒரு ஆணுக்கு இஸ்லாம் கடமையாக்குகிறது. செலவீனம் என்று வருகிற போது அனைத்தையும் சொல்ல முடியும். இந்த இடத்திலே இந்த சஹாபி குறிப்பிட்டு கேட்கிறார்கள், எங்களுடைய மனைவிமார்கள் விஷயத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்துத்இமஹா இதா தஇம்த, நீ சாப்பிடுகிறாய் என்றால் அவளுக்கும் நீ உணவு கொடுக்க வேண்டும். வத்தக்ஸூஹா இதக்தசைத, அதே போன்று நீ ஆடை அணிகிறாய் என்றால் அவளுக்கும் ஆடை கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். திருமணத்திற்குரிய வசதி, அதற்குரிய செலவீனம் என்று வருகிற போது வீட்டிலிருந்து ஆரம்பித்து தளபாடங்கள், இன்னும் எத்தனையோ செலவுகளை அடுக்கி கொண்டு செல்லலாம். இஸ்லாம் முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அன்றாடம் வாழ்க்கையை ஓட்டுவதற்குரிய அந்த வசதி ஆணிடம் காணப்பட வேண்டும். அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு வசதி, மனைவி மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய வசதி ஆணிடம் இருக்க வேண்டும். ஆடை உடுத்தக்கூடிய வசதி, மனைவி மக்களுக்கு ஆடையை எடுத்து கொடுக்கக்கூடிய வசதி ஒரு ஆணிடம் இருக்க வேண்டும். இதுதான் திருமணத்திற்கான பிரதான வசதியா? இதே செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியிலே கூறுகிற போது, அலா வஹக்குஹுன்ன அலைக்கும், ஆண்களாகிய உங்கள் மீது பெண்களாகிய அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், அன் துஹ்சினு இலைஹின்ன ஃபீ கிஸ்வத்ஹின்ன வ தஆமிஹின்ன, அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆடை விஷயத்திலும் உணவு விஷயத்திலும் அழகான முறையிலே நீங்கள் அதனை கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே திருமணம் செய்ய விரும்பக்கூடிய ஒரு ஆண்மகன் கொண்டிருக்க வேண்டிய பிரதான வசதி என்ன என்பதனை இந்த ஹதீஸுகள் மிக அழகாக எமக்கு உணர்த்துகிறது. அன்றாடம் குடும்ப வாழ்க்கையை ஓட்டுவதற்கான அந்த செலவீனத்தை ஒரு ஆண்மகன் பெற்றிருக்கிறாரா, அவர் தாராளமாக திருமணம் செய்யலாம். இதே விஷயத்தை உறுதிப்படுத்தும் முகமாக இன்னும் ஒரு சில ஹதீஸுகளும் இருக்கிறது, அவற்றையும் இந்த இடத்திலே நாம் இறுதியாக அவதானித்துக் கொள்ளலாம். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹிந்த் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி வருகின்றார். இவள் யார் என்றால், குடிய காபிர்களில் ஒருவனான உமையா என்பவனுடைய மகள். ஆரம்பத்திலே காபிராக இருந்து பின்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குரைஷி தலைவர்களில் ஒருவரான அபூ சுஃபியானுடைய மனைவி. பிற்காலத்திலே இந்த பெண்ணும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறாள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, சில விடயங்களை சொல்கிறாள். ஒரு காலத்திலே உலகிலே எனக்கு மிகவும் வெறுப்பிற்குரிய ஒருவராக நீங்கள் இருந்தீர்கள், இன்று உலகிலேயே மிகவும் விரும்பத்தக்க ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாள், இந்த அபூ சுஃபியான் இருக்கிறாரே அவளுடைய கணவர், ரஜுலுன் ஷஹீஹுன், இவர் ஒரு கஞ்சத்தனம் பிடித்த ஒரு மனிதனாக இருக்கின்றார். லா யுதீனி மா யக்ஃபீனி வவலதி, இவர் எனக்கும் எனது குழந்தைகளுக்கும் தேவைப்படக்கூடிய அளவு எங்களுக்கு வழங்குகிறார் இல்லை, இருக்கிறது கஞ்சத்தனம் செய்கின்றார். இல்லாமா அஹத்து மின் மாளிகி வஹுவ லா யஅலமு, அவரிடம் இருந்து எடுத்துக்கொண்டால், எடுத்துக் கொள்வதாக இருந்தால் எப்படி சாத்தியப்படும் என்றால், அவருக்கு தெரியாமல் எடுத்தால்தான். அவருக்கு தெரியாமல் அவரது செல்வத்தை எடுத்தாலே ஒழிய வேறு எந்த வகையிலும் அவர் எங்களுக்கு வழங்க மாட்டார். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு தேவை இருக்கிறது, எனது குழந்தைகளுக்கு தேவை இருக்கிறது, அவரிடம் செல்வமும் இருக்கிறது, ஆனால் கஞ்சத்தனம் செய்கிறார். தெரியாமல் எடுத்தால் மட்டும்தான் சாத்தியப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்குரிய ஃபத்வாவை வழங்கினார்கள். ஃபகால் ஹுதி மா யக்ஃபீகி வ வலதகி பில் மஅரூஃப், நியாயமான அளவு உனக்கும் உனது பிள்ளைகளுக்கும் நீ எடுத்து கொள்கின்ற விஷயத்திலே உன் மீது எந்த குற்றமும் இல்லை, அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். எனவே இந்த ஹதீஸிலும் ஆண்கள் குடும்ப செலவுகளை கவனிக்கின்ற அளவு பொருளாதார வசதிகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மிக அழகாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. எந்தளவு என்றால், ஒரு பெண்ணுக்கு போதாத ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால், தெளிவாக சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீண்விரயமாக ஆடம்பரமாக செலவழிப்பதற்கு அல்ல, நியாயமான அளவு நீ எடுத்துக் கொள்வதிலே எந்த குற்றமும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஒரு திருமணம் செய்ய விரும்பக்கூடிய ஆண் அவன் கொண்டிருக்க வேண்டிய பிரதான வசதியை நாம் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இன்னொரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 5360 இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது. இதா அன்ஃபகத்தில் மர்அத்து மின் கஸ்பி ஜௌஜிஹா அன் கைரி அம்ரிஹி, ஒரு பெண் கணவனின் சம்பாத்தியத்திலிருந்து அவரது ஏவல் இல்லாமல் செலவு செய்வாளாக இருந்தால், ஃபலஹு நிஸ்பு அஜிரிஹி, அந்த கணவனுக்கும் அந்த சதக்காவிலே அரைவாசி பங்கு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எப்படி ஒரு கணவன் சம்பாதிக்கிறார், அவரது சம்பாத்தியம், அவரது அந்த சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பெண் சதக்கா செய்கிறாள், அவருக்கு அவளுக்கு அவர் கொடுத்த செல்வங்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையிலே கணவனின் சம்பாத்தியத்திலிருந்து இவள் செலவு செய்கிறாள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அந்த சதக்கா செய்கின்ற விஷயத்திலே இவளுக்கும் கூலி கிடைக்கிறது, கணவனுக்கும் அரைவாசி கூலி கிடைக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஒவ்வொரு ஹதீஸ்களின் மூலம் நான் சுட்டிக்காட்ட வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், இதுதான் திருமணத்திற்கான பிரதான வசதியாகும். குடும்பத்தை ஓட்டி செல்லக்கூடிய அந்த பொருளாதார வசதியினை ஒரு ஆண்மகன் கொண்டிருக்க வேண்டும். இதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திருமணம் செய்ய விரும்பக்கூடிய ஒரு ஆண்மகன் கொண்டிருக்க வேண்டிய பிரதான வசதி என்ன என்ற கேள்விக்கான பதிலை நாம் அழகாக பெற்றிருக்கலாம். இந்த தொடரிலே இன்னும் பல விடயங்கள் காத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கிற போது ஒவ்வொன்றாக நாம் கற்றுக்கொள்ளலாம். எந்த விடயங்களை நாம் கற்றுக்கொண்டோமோ இவற்றை அடுத்தவர்களுக்கும் நாம் எத்தி வைக்கக்கூடிய அளவு எமது சிந்தனைகளை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் அதற்கு எம் ஒவ்வொருவருக்கும் அருள் பாலிப்பானாக என்று வேண்டி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கவுலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லி வலக்கும். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி, சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தகஃபிருக வ அத்தூபு இலைக்.